நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
கடந்த மாதம் ஒரு யூத விழாவில் 15 பேர் கொல்லப்பட்ட பொன்னாய் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக புதிய துப்பாக்கி கட்டுப்பாடு மற்றும் வெறுப்பிற்கு எதிரான சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே இணக்கமான வழியில் இந்த சட்டங்கள் இயற்றப்படவில்லை. எட்வினா கினன் மற்றும் டெப்ரா க்ரோக் எழுதிய விவரணங்களை அடிப்படையாக கொண்டு புதிய துப்பாக்கி கட்டுப்பாடு குறித்த புதிய சட்டங்கள் பற்றிய செய்தியின் பின்னணியை எடுத்து வரும் நான் குலசேகரம் சஞ்சயன். பல வாரங்களாக இடம்பெற்ற விவாதங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு துப்பாக்கி சீர்திருத்தங்கள் மற்றும் வெறுப்பு பேச்சு தொடர்பான இரண்டு தனித்தனி ஆனால் முக்கியமான சட்ட முன்வரைவுகளுக்கு ஆதரவாக செனட் சபை வாக்களித்தது.
Eyes 116, nose 7. The matter was resolved in the affirmative. This bill, as amended, has been agreed to.
துப்பாக்கிகளை மக்களிடமிருந்து அடுத்த இரண்டு வருட காலத்தில் அரசு திரும்பி வாங்கும். புதிதாக துப்பாக்கிகள் வாங்குவதற்கு வரம்புகள் விதிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய குடியுரிமை பெறாதவர்கள் நாட்டிற்குள் துப்பாக்கிகளை இறக்குமதி செய்ய முடியாது. இதுபோன்ற கடுமையான கட்டுப்பாடுகள் இப்போது சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. துப்பாக்கி ஒன்றை வாங்க நினைப்பவர் குறித்த பின்னணியை கடுமையாக சோதனைகள் செய்வதற்கும் இந்த சட்டம் இடமளிக்கிறது. மேலும் இது குறித்த சோதனைகளை செய்ய மாநில மற்றும் பிராந்திய அரசுகளிடையேயும் நிறுவனங்களிடையேயும் தரவுகள் பகிரப்படுவதை ஊக்குவிக்கிறது. நாட்டில் கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கு சரியான நேரம் இது என்று கிரீன்ஸ் கட்சி தலைவர் லரிசா வாட்டர்ஸ் கூறினார்.
There are now more guns in our community than there were in the aftermath of the Port Arthur massacre, almost double the number recorded in 2001. And at least 2000 new firearms are lawfully entering the community every week. The Bondi tragedy was made possible by gun laws that are no longer fit for purpose. The Greens welcome today's long overdue gun law reforms.
அரசு நினைத்த அனைத்து கட்டுப்பாடுகளையும் அறிமுகம் செய்ய முடியாவிட்டாலும் துப்பாக்கிகளை கட்டுப்படுத்துவதில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை இது குறிக்கிறது என்று பிரதமர் கூறினார்.
Upon Bondi, the terrorists had hate in their hearts, but they had guns in their hands. We said we wanted to deal with that with urgency.
இந்த சட்டம் நிறைவேற்றப்படுவது யூத சமூகத்திற்கு ஆறுதலை தரும் என்று தான் நம்புவதாக செனட்டர் டேவ் ஷர்மா சேனல் 9 நேர்காணலில் கூறியுள்ளார்.
I don't think they're feeling any safer yet, Carl, but I think they are hopefully waking up reassured knowing that the Australian Parliament and the Australian people understand the terrible threat they've been facing over these past 27 months. And the steps we took last night are really just the first in a series of steps we need to take to address hostility towards one community in Australia, the Jewish community.
துப்பாக்கி சட்டங்களை கடுமையாக்குவது மற்ற பிரச்சனைகளிலிருந்து நாட்டையும் மக்களையும் திசை திருப்பும் என்ற குற்றச்சாட்டை பிரதமர் அந்தனி அல்பனீசி நிராகரித்தார்.
Gun reform alone will not solve hatred or extremism, but an anti-Semite without a gun is just a hate-filled person. An anti-Semite with a gun is a killer.
அரசு அண்மையில் அறிமுகப்படுத்தியிருக்கும் துப்பாக்கி கட்டுப்பாடு குறித்த சட்டம் மற்றும் அதன் பல்வேறு பகுதிகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். சிட்னியின் பொன்டாய் கடற்கரையில் 2025 ஆண்டு டிசம்பர் 14 தேதி நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதை விரைவுபடுத்தியுள்ளது. இத்தகைய தாக்குதல் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்காக துப்பாக்கி கட்டுப்பாட்டை கடுமையாக்க நாடாளுமன்றம் உடனடியாக நடவடிக்கை எடுத்தது. மற்றைய பல நாடுகளுடன் ஒப்பிடுகையில் துப்பாக்கிகளை கட்டுப்படுத்தும் கடுமையான சட்டங்களை கொண்ட நாடுகளில் ஒன்றாக நம் நாடு விளங்குகிறது. 1996 ஆண்டு போர்ட் ஆர்தரில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து கடுமையான சட்டங்கள் வரையப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போதைய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. புதிய துப்பாக்கி கட்டுப்பாட்டு சட்டத்தின் முக்கிய அம்சங்களில் முதலாவதாக தேசிய துப்பாக்கி திரும்ப பெறுதல் திட்டம், கன் பைபேக் ஸ்கீம். புதிதாக தடை செய்யப்பட்ட அல்லது சட்டவிரோதமான ஆயுதங்களை அரசு திரும்ப வாங்கும் பெரிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 1996 ஆண்டில் போட்டாத்த பைபேக் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இந்த நாட்டில் கொண்டுவரப்பட்ட அரசின் மிகப்பெரிய திருப்பி வாங்கும் திட்டம் என அறிவிக்கப்பட்டது. இப்போது அறிமுகமாகும் தேசிய துப்பாக்கி திரும்ப பெறுதல் திட்டத்திற்கு ஆஸ்திரேலிய அரசு மற்றும் மாநில பிராந்திய அரசுகள் 50-50 என்ற பங்கீட்டு முறை மூலம் செலவை பங்கிட உள்ளது. இரண்டாவதாக, துப்பாக்கி வாங்குபவர் பின்னணி கடுமையாக சரிபார்க்கப்படும். ஆயுத உரிமம் பெற ஒருவர் பார்க்கும் வேலை, அவரது சமூக சூழல், ACO என்ற ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைப்பு அவரை பற்றி சேகரித்துள்ள தகவல்கள் என்று பல அடிப்படைகளில் சோதனைகள் நடத்தப்படும். ஏசிஓ மற்றும் ஏசிஐசி என்ற ஆஸ்திரேலியன் கிரிமினல் இன்டெலிஜென்ஸ் கமிஷன் தகவல்களை பயன்படுத்தி அவர் ஆயுத உரிமம் பெற தகுதி உடையவரா என்று பரிசோதிக்கப்படும். மூன்றாவதாக, ஆயுத வகைகள் மற்றும் கொள்முதல் என்பவற்றில் புதிய கட்டுப்பாடுகள் அறிமுகமாகியுள்ளன. சில துப்பாக்கிகள் ஹை கெப்பாசிட்டி மெகசீன்ஸ் என்ற உயர் கொள்ளளவு தோட்டாக்கள் கொண்டிருக்கலாம், மற்றும் துப்பாக்கி எழுப்பும் ஒலியை கட்டுப்படுத்தும் சைலன்சர் பொருத்தப்பட்டிருக்கலாம். அப்படியான துப்பாக்கிகளை இறக்குமதி செய்ய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். நான்காவதாக, ஆயுத உரிமத்திற்கு வரையறை விதிக்கப்படுகிறது. அதாவது, துப்பாக்கிகளின் எண்ணிக்கைக்கு கட்டுப்பாடு கொண்டுவரப்படுகிறது. பொழுதுபோக்கிற்காக துப்பாக்கி வைத்திருப்பவர்கள் அதிகபட்சம் 5 துப்பாக்கிகள் மட்டுமே வைத்திருக்க முடியும். விவசாயிகள், பயிர் தொழிலாளர்கள் போன்ற முதன்மை உற்பத்தியாளர்கள் அதிகபட்சம் 10 துப்பாக்கிகள் வரை வைத்திருக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். ஐந்தாவதாக, புதிய துப்பாக்கி பதிவேடு நேஷனல் ஃபயர் ஆர்ம்ஸ் ரெஜிஸ்டர் உருவாக்கப்படுகிறது. ஆயுத உரிமங்கள் மற்றும் பதிவுகளை ஒன்றிணைக்கும் ஒரு தேசிய பதிவேடு உருவாக்கப்படுகிறது. இது 2027 ஆண்டிற்குள் முழுமையாக செயல்பட திட்டமிடப்பட்டுள்ளது. மாநில மற்றும் பிராந்தியங்களுக்கு இடையிலான தகவல் பரிமாற்றம் மற்றும் கண்காணிப்பை இது எளிமையாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய கட்டுப்பாட்டு சட்டத்தில் சில சிக்கல்கள் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. சில மாநிலங்கள் மற்றும் சில அரசியல் கட்சிகள் இந்த திட்டத்தில் பங்கெடுக்க மறுக்கின்றன. குறிப்பாக குயின்ஸ்லாந்து மாநிலம் பைபேக்கிற்கான செலவுகளை ஏற்க மறுத்துள்ளது. இந்த சட்டங்கள் சட்டபூர்வமாக துப்பாக்கிகள் வைத்திருப்பவர்களை தீவிரமாக கவலை கொள்ளாக்குகிறது என்று ஷூட்டர்ஸ் என்ற சிறு கட்சி மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் வாதிடுகிறார்கள். இந்த புதிய சட்டம் பொதுமக்களின் பாதுகாப்பை அதிகரிக்க, மாஸ் ஷூட்டிங்ஸை தடை செய்ய மற்றும் குற்றவியல் ஆயுதங்களின் அணுகலை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அரசின் திட்டமான தேசிய ஆயுத பதிவேடு, மாற்றப்படும் ஆயுத வரையறைகள் மற்றும் பைபேக் மூலம் ஆயுதங்களின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பெடரல் ஃபயர் ஆர்ம்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2025-26, இந்த சட்டத்தில் உள்ள வேறு சில கூறுகளையும் நாம் உற்று நோக்கலாம். இந்த சட்டம் ஏன் கொண்டுவரப்படுகிறது என்பது தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. நீதிமன்றம், காவல்துறை, அரச நிர்வாகம், யார் இந்த சட்டத்தை பயன்படுத்தினாலும் பொதுமக்கள் பாதுகாப்பு என்பது முதன்மை நோக்கம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த சட்டம் குறித்து எதிர்காலத்தில் சட்டத்தில் குழப்பம் வந்தால் இந்த பிரிவே இன்டர்பிரிட்டேஷன் ஆங்கர், விளக்கம் அளிக்கும் நங்கூரமாக பயன்படுத்தப்படும். இந்த சட்டத்தில் பயன்படுத்தப்படும் முக்கிய சொற்களின் அதிகாரபூர்வ அர்த்தம் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, ஒரு ஃபயர் ஆர்ம் என்பது சாதாரண துப்பாக்கி மட்டுமல்ல, மாற்றியமைக்கப்பட்ட ஆயுதங்கள், 3D பிரிண்டட் கன்ஸ் மற்றும் ஒரு துப்பாக்கியின் முக்கிய உதிரிப்பாகங்கள் அனைத்தும் அதில் சேரும். பொது பயன்பாட்டில் உள்ள அர்த்தம் இங்கு செல்லாது. இந்த சட்டம் சொல்வதே இறுதி. எந்த ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது என்பதை சட்டத்தின் ஒரு பிரிவு பட்டியலிடுகிறது. விளையாட்டு அல்லது பொழுதுபோக்கு, சேகரிப்பு, கலெக்ஷன், பாரம்பரியம் போன்ற எந்த காரணத்திற்கும் முன்னுரிமை வழங்கப்படாது. ஒரு துப்பாக்கியை ஃபிட் அண்ட் ப்ராப்பர் பர்சன் மட்டுமே வைத்திருக்கலாம் என்று சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, யாரெல்லாம் ஒரு துப்பாக்கியை வைத்துக் கொள்ள உரிமம் பெறலாம் என்பது இந்த சட்டத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. குற்றப்பதிவு இல்லை என்பது மட்டுமல்ல, மனநலம், குடும்ப வன்முறை வரலாறு, தீவிரவாத தொடர்பு ஆகிய அனைத்தும் கவனத்தில் கொள்ளப்படும். துப்பாக்கி வைத்திருப்பதை உரிமை என்று அரசு பார்க்கவில்லை, ஒரு பிரிவிலேஜ், சலுகை அல்லது வழங்கப்பட்ட அனுமதி என்ற கோணத்தில் பார்க்கிறது. இந்த சட்டம் உரிமையை விட பொது பாதுகாப்பை முன்னிலைப்படுத்துகிறது. நீதிமன்றங்களில் சவால் செய்யப்பட்டாலும் நிலைத்திருக்கும் வகையில் எழுதப்பட்டுள்ளது. அத்துடன் மாநில மத்திய அதிகாரங்களை ஒன்றிணைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. நம் நாட்டின் இந்த புதிய துப்பாக்கி கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளன. குறிப்பாக, தேசிய பதிவீடு என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவாகும். இது அனைத்து மாநில காவல்துறையினரையும் ஒருங்கிணைத்து செயல்பட வழிவகுக்கிறது.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.